அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவனின் திருநாமத்திலே உங்களை நீதியின் பாதை என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். சமாதானத்தின் இறைவன் நிறுவினதான இந்த நீதியின் பாதையை எல்லோரும் புரிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றும் இறைவனுடன் என்றென்றும் உண்மையான சமாதானத்துடன் இருக்க வேண்டும் என்றும் இறைவன் விரும்புகிறான். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை இன்று மீண்டும் கேட்க வந்ததற்கு நன்றி செலுத்துகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். இறைவன் இந்த பாடத்திட்டத்தை ஆசீர்வதிப்பாராக. நமது முந்தின 60 பாடங்களில் பழைய ஏற்பாட்டின் வேத வசனங்களை, அதாவது மூசா நபியின் தௌரத், தாவீதின் சபூர் மற்றும் இறை வாக்கினர்களின் எழுத்துக்களை படித்து வந்தோம். கடைசி ஒளிபரப்பில் புதிய ஏற்பாட்டின் வேத வசனங்களை படிக்க ஆரம்பித்தோம், அதாவது இஞ்சிலை. இஞ்சில் என்பது அரபு வார்த்தையாகும். இஞ்சில் என்றால் நற்செய்தி என்று பொருள். உண்மையிலேயே இஞ்சிலின் செய்தி அனைவருக்கும் மிகவும் நல்ல செய்தியாகும். ஏனென்றால் இறைவன் நீண்ட காலத்திற்கு முன்பே தம்முடைய நபிமார்கள் மூலமாக வாக்குறுதி அளித்ததைப் போலவே இறைவன் ஒரு வலிமையான இரட்சகனை பூமிக்கு அனுப்பியுள்ளான் என்று இஞ்சில் சொல்லுகிறது. இஞ்சிலில் எங்களுடைய ஆராய்ச்சியை தொடங்குவதற்கு முன் ஆதமின் உம்மத்துகளுக்கு இரட்சகரை அனுப்ப இறைவன் ஏன் திட்டமிட்டான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வது நல்லது. ஆதமும் ஹவ்வாவும் இறைவனுக்கு கீழ்ப்படியாத நாளில் என்ன நடந்தது என்பதை நினைவில் கொண்டு வர முடியுமா? ஆதமின் கீழ்ப்படியாமைக்கு முழு மனித இனத்தையும் இறைவனின் ராஜ்யத்திலிருந்து இப்லீஸின் ராஜ்யத்திற்கு எவ்வாறு வழிநடத்தியது என்பதை தௌராத்தில் பார்த்தோம். ஆதம் நபியின் பாவம்தான் நாம் ஒவ்வொருவரும் பாவத்தில் பிறக்க காரணமாயிற்று. இவ்விதமாக ஆதமும் அவருடைய சந்ததியும் அந்த பாவத்தை மட்டுமே தலைமுறையாக பெற முடியும். பாவிகள் பாவிகளை உருவாக்குகிறார்கள். நம்முடைய பாவம் நம்மை கண்டிக்கிறது. இதனால் நம்மை நியாயம் தீர்க்கிறவருக்கு முன்பாக நம்மை நாமே சரியாக்கிக் கொள்ள முடியாது. ஆனாலும் ஆதம் நபியின் மீறுதல் கதையுடன் இறைவாக்கினரின் வேதங்கள் முடிவடையவில்லை என்று நாம் இறைவனை புகழ்கிறோம். நாம் ஏற்கனவே பார்த்தபடி ஆதமும் ஹவாவும் பாவம் செய்த நாளிலேயே ஆதமின் சந்ததியினரை ஷைத்தானின் ஆதிக்கத்திலிருந்து அல்லது பாவத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடிய ஒரு மீட்பரை உலகுக்கு அனுப்பும் அற்புதமான திட்டத்தை இறைவன் செய்ய தொடங்கினான். பாவம் உலகில் நுழைந்த அந்த இருண்ட நாளில் இந்த புனித மீட்ப ஒரு பெண்ணிலிருந்து பிரத்யோகமாக பிறப்பார் என்று இறைவன் அறிவித்தான். ஆதியாகமம் 3:15 வசனத்தையும் கலாத்திய 4:4 வசனத்தையும் வாசிக்க கேட்போம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். நாம் புத்திர சுகாரத்தை அடையவும் அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயரிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். பாவிகளுக்காக பரிபூர்ண தியாகமாகிய அவருடைய இரத்தத்தை சிந்திய மசீஹ் பாவத்தால் கரைப்பட்ட ஒரு பூமிக்குரிய ஒரு தந்தையின் மூலமாக பிறக்க முடியவில்லை. இறைவன் பரிபூர்ணமுள்ளவனாகவும் பரிசுத்தமுள்ளவனாகவும் இருப்பதால் இரட்சகரும் பரிசுத்தமுள்ளவராகவும் பரிபூர்ணமுள்ளவராகவும் இருக்க வேண்டியது அவசியமாயிருந்தது. அதனால்தான் இசையாஸ் தீர்க்கதரிசி மற்றும் மத்தேயு ஆகியோர் இவ்விதமாக குறிப்பிடுகிறார்கள். ஏசையா 7:14 வசனம் மற்றும் மத்தேயு 1:21 வசனங்களை வாசிக்க கேளுங்கள். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். ஒரு கன்னிப்பெண் மூலமாக பிறக்க இருந்த ஒரு பரிபூர்ணமான பரிசுத்தரான மீட்பரை பற்றி இறைவன் வாக்குறுதி அளித்ததை எவ்வாறு நிறைவேற்றினான் என்பதை பார்ப்பதற்காக இப்பொழுது இஞ்சில் புத்தகத்திற்கு திரும்புவோம். நம்முடைய முந்தின பாடத்திட்டத்தில் இறைவனின் மலக்கான ஜிப்ராயில் ஒரு யூதருக்கு எவ்வாறு தோன்றினான் என்பதை பார்த்தோம். மீட்பருக்கு முன்பதாக வழியை ஆயத்தம் செய்ய யஹ்யகான் என்ற பெயரில் தனக்கும் தன் மனைவிக்கும் ஒரு மகன் பிறப்பான் என்று ஜிப்ராயில் ஜக்ரியாவிடம் கூறினார். இப்பொழுது லூக்காவின் நற்செய்தி சுரா ஒன்றில் தொடருவோம். இறைவன் தம்முடைய தூதனை மரியாள் என்ற பெயருள்ள ஒரு கன்னிகனிடத்தில் அனுப்பினதை பார்த்தோம். இறைவாக்கு இவ்விதமாக கூறுகிறது. லூக்கா 1:26-38 முடிய ஆயத்துக்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். 6 காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகனிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆஸ்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றார். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், அதனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் என்னப்படும். இதோ உனக்கு இனத்தாளா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி என்னப்பட்ட அவளுக்கு இது 6 தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். இறைவனின் மலக்காகிய ஜிப்ராயில் மரியம்பி முன்பதாக தோன்றின போது என்ன நடந்தது என்பதை பற்றி இங்கே பேசலாம். மரியம்பி ஒரு இளம் பெண். இறைவனுடைய வார்த்தையை மதித்து நடக்கிற யூசுப் என்கிற மனிதருடன் நிகாக் செய்யும்படியாக நிச்சயிக்கப்பட்டிருந்தாள். அவர்களுக்கு இன்னும் நிகாக் நடக்கவில்லை. யூசுப் மரியம்பி இருவரும் தாவூது ராஜாவின் சந்ததியில் வந்தவர்கள். மசீக் ஒரு கன்னியிடத்திலிருந்து பிறப்பார் என்று இறைவாக்கினர்கள் வகி மூலம் கூறினது மட்டுமல்லாமல், அவர் தாவூது ராஜாவின் குடும்ப வம்ச வழியில் பிறப்பார் என்றும் அவர்கள் கூறினதை நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள். யாரும் தவறாக புரிந்து கொள்ளாதபடி மரியம்பியை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய வேறு ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால், அது மரியம்பி ஆதமின் வழித்தோன்றல். நாம் அனைவரைப் போலவே மரியம்பியும் பாவ இயல்புடன் பிறந்தவர்தான் என்பதை நாம் சொல்ல வேண்டியதை அவசியமா இருக்கிறது. ஏனென்றால் சிலர் மரியம்பியை இறைவனின் ஸ்தானத்திற்கு உயர்த்தி அவர்களுக்கு சுஜூது செய்து அவர்களிடத்தில் துவா செய்கிறார்கள். அப்படி செய்வது உருவ வழிபாடாகும். நிச்சயமாக மரியம்பி மரியாதைக்குரியவர்தான். ஏனென்றால் மசீகை உலகத்திற்கு கொண்டு வர இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்மணி. ஆனால் இறைவன் அவர்களுக்கு அளித்த இந்த அற்குடை அவர்களை வணங்குவதற்கு தகுதி உள்ளவராக ஆக்குவதில்லை. ஏனென்றால் உங்கள் இறைவனை மாத்திரம் வணங்கி அவருக்கு மாத்திரம் சுஜீது செய்யுங்கள் என்று இறைவாக்கு கூறுகிறது. மத்தேயு 4:10. அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். நாம் இப்பொழுது வாசித்த இறைவாக்கில் பாவிகளின் இரட்சகரை உலகத்திற்கு கொண்டு வர இறைவன் விரும்பின கன்னியப்பின் மரியம்பி என்பதை ஜிப்ராயில் அவர்களுக்கு தெரிவித்ததை நாம் காண்கிறோம். ஜிப்ராயில் மரியம்பிக்கு குழந்தையின் பெயரை முன்கூட்டியே சொன்னான். ஜிப்ராயில் மரியம்பியை நோக்கி, நீ அந்த குழந்தைக்கு ஈசா என்ற பெயரை கொடுக்க வேண்டும் என்று கூறினார். ஈசா என்ற பொருளுக்கு இறைவன் இரட்சிக்கிறார் என்று அர்த்தமாம். இதுவே அவருடைய சரியான பெயருக்கு ஏற்ப அர்த்தமுள்ளதா இருக்கிறது. எபிரேய மொழியில் யோசுவா, கிரேக்க மொழியில் இயேசு என்ற இந்த இரு பெயர்களுக்கும் இரட்சகர் என்பது அர்த்தமாம். இருந்தாலும் ஜிப்ராயில் மசீகை குறிப்பிடும் போது உன்னதமான மகன் என்ற வார்த்தையுடன் பயன்படுத்துவது நாம் இஞ்சிலில் காண முடியும். விரும்புகிறோமோ இல்லையோ, ஜிப்ராயில் அவிதமாகவே அழைத்தார். இறைவன் மசீகை தன் குமாரன் என்று அழைத்ததை தாவூது நபியின் சபூர் புத்தகத்தில் ஏற்கனவே படித்திருக்கிறோம். அதே வார்த்தையை பயன்படுத்தி ஜிப்ராயில் மசீகை தேவனுடைய குமாரன் என்று இஞ்சிலில் அழைப்பதை காணலாம். நண்பர்களே, இறைவனின் குமாரன் என்ற பெயரை கேட்கும் பல அது சாத்தியமற்றது. இறைவனுக்கு குமாரன் இல்லை என்றும் இறைவனுக்கு மனைவியோ பிள்ளைகளோ இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். இறைவனுக்கு மனைவியோ பிள்ளைகளோ இல்லை என்றும் சொல்லுகிறவர்கள் அநேகர் உண்டு. இறைவனின் குமாரன் என்ற வார்த்தை நீங்கள் வெறுப்பதற்கு முன் அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன என்பதை நீங்கள் அறியும்படியாக முயற்சிக்க வேண்டும். இறை வேதத்தில் மசி இறைவனின் குமாரன் என்று 120 முறைகளுக்கு மேல் அழைக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே இறை வாக்கினர்களின் எழுத்துக்கள் மேல் ஈமான் கொள்கிற நாம் இறைவன் மசீகை தன் குமாரன் என்று அழைக்கிறதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இறைவன் ஈசா நபியை தன் குமாரன் என்று ஏன் அழைக்கிறார்? முதலில் இறைவன் குமாரன் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இறைவன் தனக்கென்று ஒரு மனைவியை எடுத்துக்கொண்டு அவர்கள் மூலம் ஒரு மகனை பெற்றான் என்பது அர்த்தம் அல்ல. இப்படி எண்ணுகிறவர்கள் எவரும் இறைவனை நிந்திக்கிறார்கள். இறைவன் மிகவும் உயர்ந்தவன். ஒரு மனிதனைப் போல அவர் குழந்தைகளை உருவாக்குவதில்லை. அது நம்முடைய மனதில் தெளிவாக இருக்க வேண்டும். இறைவனின் குமாரன் என்ற வார்த்தைகள் அனைத்தும் விளக்குவதற்கு இன்று நமக்கு நேரம் போதாது. ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இறைவன் ஒரு மனைவியை தனக்கென்று எடுத்து அவர்கள் மூலம் ஒரு குமாரனை பெற்றெடுக்கிறார் என்று அர்த்தம் கொள்வதில்லை. இதை புரிந்து கொள்வது சற்று கடினமாக இருக்கலாம். இந்த வார்த்தை ஒரு உருவகமாக கொடுக்கப்படுகிற வார்த்தையே. உதாரணமாக மண்ணின் மைந்தன் என்று அழைக்கிறோம். இவ்விதமாகவே இறைவனின் குமாரன் என்பதும் ஒரு உருவகமாக சொல்லப்படுகிற வார்த்தையே அன்றி வேறல்ல. மசீஹ் இறைவனிடத்திலிருந்து வெளிவந்ததால் இறைவன் அவரை தன் குமாரன் என்று அழைக்கிறான். மசீஹ் ஜன்னத்திலிருந்து வந்தவர். அவர் பிறப்பதற்கு முன்பு அவர் இறைவனோடு இருந்தார். அவர் இறைவனுக்குள் இருந்தார். ரூஹுல்லா, ரூஹுல்லா என்றால் இறைவனின் ஆவி என்பது பொருள். அவ்விதமாகவே ஈசாவை குறித்த மற்றொரு வார்த்தை கலிமத்துல்லா. கலிமா என்றால் வார்த்தை, அல்லாஹ் என்றால் இறைவன். அப்படியானால் மசீஹ் இறைவனின் வார்த்தையாக இருந்தார். இன்னும் சற்று தெளிவாக சொல்வோம் என்றால், இஞ்சிலில் யகியாவின் புத்தகத்தில் ஆதியிலே கலிமா இருந்தது. அந்த கலிமா இறைவனிடத்தில் இருந்தது. அந்த கலிமாவே இறைவனாக இருந்தார். அந்த கலிமா மாம்சமாகி கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நிறைந்தவராய் ஈசா என்ற பெயரில் நம் நடுவில் பிரத்யட்சமானார். யோவான் 1:1-3 முடிய மற்றும் 14 ஆயத்துகளையும் வாசிக்க கேளுங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஆம், மசீஹ் என்பவர் ஜன்னத்திலிருந்து வந்த ஒரு மனிதனாக பிறந்த இறைவனுடைய வார்த்தையே. மசீஹிற்கு பூமிக்குரிய தந்தை இல்லை என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அவருக்கு பூமிக்குரிய தகப்பன் இல்லை என்றால் பின் எங்கிருந்து அவர் வந்தார்? அவர் யாருடைய குமாரன்? ஜிப்ராயில் கூறுவதை மறுபடியும் வாசிக்கிறேன், கேளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:35 வாசிக்க கேளுங்கள். தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் என்னப்படும். ஆம், ஈசா நபிக்கு பூமிக்குரிய தகப்பன் இல்லை என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் நபியின் கன்னி பிறப்பு அவ்வளவு முக்கியமானதல்ல. இறைவன் தமது சக்தியை காட்ட விரும்பினான். இறைவன் ஆதமை தந்தை அல்லது தாய் இல்லாமல் படைத்தான். அடுத்து இறைவன் ஹவ்வாவை ஒரு தந்தையிலிருந்து மட்டுமே படைத்தான். அதாவது இறைவன் ஆதமிடமிருந்து எடுத்த விலா எலும்பிலிருந்து ஹவ்வாவை உருவாக்கினான். பின்னர் தன்னுடைய சக்தியை மேலும் காட்ட இறைவன் ஒரு பெண்ணை மட்டுமே பயன்படுத்தி ஒரு மனிதனை படைத்தான். ஈசா நபி பூமிக்குரிய தகப்பன் இல்லாமல் பிறந்தார். அன்பானவர்களே, இறைவன் எல்லாம் வல்லவன் என்பது உண்மைதான். அவனுக்கு சாத்தியம் இல்லாதது எதுவும் இல்லை. மண்ணை எடுத்து ஒரு மனிதனை படைக்க சாத்தியம் உள்ளவன், அந்த மனிதனின் எலும்பை எடுத்து ஒரு பெண்ணை படைக்க சாத்தியம் உள்ளவன். ஆதமுக்கு எந்த துணையும் இல்லாத நிலைமையிலே அவனுக்குள் இருந்த ஒரு பெண்ணை படைக்க கூடுமானால், மரியமுக்கு எந்த துணையும் இல்லாமல் அவர்களுக்குள்ளிருந்து ஒரு ஜீவனை, ஒரு குழந்தையை படைக்க இறைவன் சாத்தியம் உள்ளவன். மரியமும் யூசுப்பும் ஆதம் வழி வந்தவர்கள். ஆனபடியால் இருவரும் தங்களுக்குள்ளே மற்ற மனிதர்களைப் போல பாவத்தன்மை உடையவர்களே. ஒரு இன்சானின் பாவ பரிகாரமாக அல்லது அவனின் பாவ தண்டனையை நீக்கும்படியாக குர்பான் கொடுப்பது அவசியமா இருந்தது? இது ஈசா நபி அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்து தன்னை குர்பானாக ஒப்பு கொடுத்து அதன் மூலமாக உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களின் பாவங்களை போக்க வேண்டும் என்பது இறைவனின் திட்டமாக இருந்தபடியினாலும் அந்த குர்பான் பழுதற்றதாக பாவமற்றதாக இருக்க வேண்டும் என்பதாலும் இறைவனுடைய திட்டத்தின்படியே பாவத்தன்மையுடைய யூசுப் அவர்களின் சேர்க்கை இல்லாமல், பாவத்தன்மையை மரியத்தின் ரத்தம் கலவாமல், ரூஹுல் குதுஸ் என்ற தனது பரிசுத்த ஆவியை, கலிமத்துல்லா என்ற வார்த்தையை மரியாளின் கற்பத்தில் அனுப்பி ஈசா என்ற பெயரில் உலக மீட்பரை இறைவன் வெளிப்பட செய்தான். இதை இன்ஜிலின் முதல் புத்தகமாகிய மத்தேயு 1:18-24 முடிய வாசிக்கிறேன், கேளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கற்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது, பரிசுத்த ஆவியினால் உண்டானது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற்பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். அன்பானவர்களே, நீங்கள் இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சியை ஆர்வமுடன் கேட்டுக்கொண்டதற்காக உங்களுக்கு எங்கள் நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்ட வண்ணமாக இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பானாக. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரைக்கும் இறையர்கள் உங்களோடு இருப்பதாக. ஆமீன்.